குருநாதர் என்னை அசாம் காடுகளுக்கு அழைத்து செல்லும் போது, அந்த காடுகளில் வாழ்ந்து வரும் மலை வாசிகள் ஒரு மலைப்பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கும் உள்ள நிலைகளில் எனது நாடு என்றும், அடுத்த பகுதியில் உள்ளோர் எனது நாடு என்றும், அப்பகுதியில் உள்ளோர் இப்பகுதிகளுக்கு வந்தால் வெறுப்படைவதும், எதிரிகளைப் போல ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதும் இந்த நிலை. குறைந்தது 20 மைல் சுற்றளவிற்கு அவருடைய இத்தகைய 20 மைல் கடந்து ஒரு பகுதியில் இருந்தால் இந்த நிலையும். இதே போல நாம் எப்படி தெருவுக்கு தெரு, ஊருக்கு ஊர், ஒரு தெருவில் கொஞ்சம் வலுவான ஆட்கள் இருந்தால் அடுத்த தெருவை நாம் ஏசி பேசுகின்றோமோ, இதே போல மலைப்பகுதிகளிலும் இதே போலதான் வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றனர். ஆனாலும் அவர்கள் வணங்கி வரும் குல தெய்வங்களுக்கு தன் நாடு இழந்தால் நாடு என்றுதான் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு குறித்த காலத்தில் ஒரு 100 குடும்பங்கள் இருந்தால் அந்த குடும்பங்கள் வாழும் இடங்களை தனது நாடு என்று அதை வைத்து அதன் வழி வழிபடுகின்றனர். ஆகவே தனது நாடு என்று இருப்பினும் அதிலே ஒருவருக்கொருவர் போர் முறைகள் செய்வதும், பல பகைமை உணர்வுகள் வளர்வதும் என்ற நிலைக்கு வந்தாலும், அடுத்த பக்கம் இருந்து வரும் மனிதர்களை தான் கவர்ந்து, ஆக அவர்களது குல தெய்வங்களுக்கு வழியிடுவது என்ற நிலைகள் வைத்துள்ளார்கள். இன்றும் அது நடந்து கொண்டுதான் உள்ளது. ஆக குல தெய்வங்களுக்கு பலியிட்டு அதன்படி குல தெய்வங்களை நேசித்து வரம் வாங்கி எதிரிகள் இல்லாத நிலைகள் வாழ்வதென்றும், அதிலே சில சில மந்திர ஒளிகளும் கற்றுக்கொண்டுள்ளார். சில ஆவியின் நிலைகள் இவர் உடலுக்குள் சென்ற பின் பல நிலைகள் வருகின்றது. இப்போ அதை போன்றுதான் மலைப்பகுதிக்கு நான் செல்லும் போது நான் அவர்களிடம் சிக்கிக்கொண்டு, ஆனால் சிக்கிக்கொண்ட பின் என்னை கயிறு வைத்து கட்டிவிட்டார்கள். பின் அவர்கள் குறித்த காலம் வரையிலும் அவர்கள் உணவு கொடுத்து சில ஆண்டல் பாடல்களை பாடுகின்றனர். குறித்த காலம் வரும்போது பலியிடுவதற்காக அப்போதுதான் குருநாதர் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய செயலாக்கங்களும் எதை ஆண்டவனாக வணங்குகின்றனர், எதன் வழி அவர்கள் வாழுகின்றனர், எவ்வாறு ஆண்டவன் ஆகின்றது, எவ்வாறு அவர்களுக்குள் தெய்வம் ஆகின்றது என்பதனை காட்டுகின்றார். ஆக அவர்கள் எண்ணிய எண்ணம் அவர் உடலுக்குள் அணு கருவாகி அதன் உணர்வுகள் அணுவாக்கப்படும் போது அதற்கு அவர்கள் எதை தேவை, இதை போல எதற்கொண்டு அவர்கள் எண்ணங்கள் பெற்றனதோ அதே உணர்வை தன் நுகர்ந்து பலியிடுவதை சர்வசாதாரணமாக எண்ணுகின்றனர். ஆகவே அவர்கள் எண்ணுவதை அவர்களை உயிரான ஈசன் அது உருவாக்குகின்றது, உயிரான விஷ்ணுவோ அது வரம் கொடுக்கின்றது. ஆக அந்த உடலுக்குள் இந்த லோகத்துக்குள் அது செல்லுகின்றது. ஆக இரக்கமற்று தாக்கும் அணுவின் கருவாக உருவாகின்றது. அதன் வழிகொண்டு அவர் உடல்களிலே அணுவாக உருவாகின்றது அதுவே பிரம்மம். ஆக இவர்கள் எடுக்கும் ஆடல் பாடல்கள் அனைத்தும் இது பெற வேண்டும் என்றும், ஆண்டவனுக்கு பலியிட்டு அதன் வழி நாம் மகிழ வேண்டும் என்றும் திருவியோரு உயிரை பலியிடும் உணர்வுகள் அங்கே தோன்றுகின்றது. ஆக இதன் வழி அவருக்குள் வளரப்படும் போது அதன் உணர்வே அவர் உடலுக்குள் விளைந்து முதலிலே பலியிடுவது அவர்களுக்கு தெய்வ வழிபாடாக இருப்பினும், அந்த பலியிட்ட உணர்வுகள் அந்த ஆன்மா சென்ற பின் அவர்களது உடலுக்குள் மீண்டும் அது அணுவாக விளைந்து அந்த உடலை எப்படி இவர்கள் பலியிட்டனரோ அதே போல இவருடைய எண்ணங்கள் அவர் உடலிலே இந்திரியமாக மாறி அறிவே பிரம்மமாக அந்த உணர்வை உணவாக உட்கொள்ளும் அணுவின் தன்மை வருகின்றது. ஆக பலியிடும் உணர்வுகளை அவர்கள் நுகரப்படும் போது அந்த அணுக்கள் பெற்று அவர் உடலுக்குள் இருக்கும் நல்ல குணங்களின் உணர்வை உணவாக உட்கொள்ளுகின்றது. பின் அவர்கள் கைகால் இழந்து அசுர உணர்வு கொண்டு துடி துடித்து மடிகின்றனர். ஆக எந்த உணர்வின் தன்மையை இரக்கமற்று கொன்று புசித்தனரோ இதுவே இந்த உடலில் இந்திர லோகத்தையே மாற்றி அமைத்து விடுகின்றது. ஆகவே இந்த லோகம் என்றால் அசுர உணர்வுகள் உள் சென்று இந்த உடலுக்குள் நல்ல உணர்வுகளை கொன்று புசிக்கும் நிலை அடைகின்றது. பின் அவர்கள் மடிந்த பின் இந்த உடலிலே இரக்கமற்று கொன்று புசித்த உணர்வுகள் விளைந்து இந்த உடலை வெற்றி சென்ற பின் இந்த உடலிலே எதை சேர்த்தனரோ இந்த உணர்வின் துணை கொண்டு உடலை வெற்றி சென்ற பின் புலியின் உடலை பெறுகின்றனர். ஆக இந்த உயிரே விஷ்ணுவாக இருக்கின்றது, அதன் உயிரின் தன்மை ஈசனாகவும் இருக்கின்றது. நுகர்ந்த உணர்வுகள் இந்திரியமாக மாறுகின்றது, அதன் உணர்வின் துணை கொண்டு ஆக பிரம்மமாக அந்த அணுவின் தன்மை உருவெறுகின்றது. அணுவாக உருவற்றத்தின் அதே சமயம் அது உடலின் சிவமாக மாறுகின்றது. இப்ப மனிதனாக சிவமாக இருக்கின்றது. இந்த உடலிலே அறக்கத்தனமாக இரக்கமற்று கொன்று புசிக்கும் உணர்வு வரப்படும் போது அதே உணர்வு இங்கே வெளியப்பட்டு இந்த மனித உடலை இரக்கமற்று மனித உடலை உருவாக்கி நல்ல அணுக்களை கொன்று புசிக்கின்றது. பின் இதன் உணர்வின் தன்மை இந்த உடலை விட்டு சென்ற பின் அசுர உணர்வுகள் உருவாக்கும் விஷ்ணுவாகவும் அதே அசுர உணர்வுகள் உருவாக்கிடும் இந்திரியனாகவும் இந்திரனாகவும் அசுர உணர்வுகளை உருவாக்கும் பிரம்மனாகவும் அசுர உணர்வின் செயலை செயல்படுத்தும் உடலான சிவமாகவும் மாறுகின்றது என்பதனை இங்கே தெளிவாக காட்டுகின்றார் நமது குருநாதர். ஆகவே இந்து மனித உடல் உள்ளவர்கள் தீமைகள் அகற்றி உணர்வு வரும்போது அந்த மகிழ்ச்சி வரும் உணர்வுகள் இந்திரலோகமாக மாறுகின்றது. விஷ்ணு வரம் கொடுக்கின்றார். ஆக இந்திரலோகத்துக்குள் வந்த பின் அது இந்திரியங்கள் அதே உணர்வின் தன்மை கொண்டு அணுவாக உருவாகின்றது, பிரம்மமாகின்றது. அதன் உணர்வின் மலம் சிவமாகின்றது, உடலாக மாறுகின்றது. ஆக மனிதனின் உருவருகின்றது, தீமைகள் அகற்றிடும் உணர்வு வளர்கின்றது, அதற்குண்டான அங்கங்கள் வளர்கின்றது. ஆக நமக்கு இனி பிறவியில்லா நிலைகள் என்ற அடையும் இந்த உணர்வுகள் நமக்கு விளைகின்றது. அதன் வழி சென்றால் அடுத்த உடலுக்குள் சென்று பிறவியில்லா நிலை அடைகின்றது. இப்போது அசுர உணர்வு கொண்டு உணர்வின் தன்மை கொன்று புசிக்கும் உணர்வு பெற்றால் புலியின் ஈர்ப்புக்குள் சென்று அதன் உணர்விலே கருவாகி உருபெற்று புலியாக பறக்கும் தன்மை வருகின்றது. ஆகவே அந்த இந்திரலோகத்தை மாற்றியமைத்து அசுர குணங்கள் கொண்டு வாழும் நிலை வருகின்றது. உயிர் விஷ்ணுவாகின்றது புலியின் உயிர், புலியின் உயிரே ஈசனாகின்றது. ஆனால் அது நுகரும் உணர்வுகள் தனக்கு பசிக்காக இயங்கி மற்றொன்றை கொன்று புசிக்கும் உணர்வுகளை நுகர்கின்றது. அதன் உணர்வுகளில் இந்திரியங்களாக மாறுகின்றது. அது வளர்ச்சி அடைந்த பின் பிரம்மனாக மாறுகின்றது, உருவரும் சக்தி வருகின்றது. ஏனென்றால் ஒரு அணு உருவாக்கி வைத்தால் மீண்டும் தன் இனத்தை உருவாக்கும் என்று பொருள். ஆகவே பிரம்மன் உருவாக்குகின்றார். பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி எக்குணத்தின் தன்மை கொண்டதோ அதன் ஞானத்தின் தன்மை கொண்டு அந்த அணுக்களின் வளர்ச்சியும் அந்த உணர்வுகள் அந்த அணுக்கள் தன் உணவாக தனக்குள் வளர்த்து கொள்வதும் அதே சமயம் தன் உடலில் அந்த அணுக்களின் மனமே சிவமாகின்றது. ஆகவே இந்த லோகத்திற்குள் அசுர குணங்கள் செயல்படும் போது அதற்கு மகிழ்ச்சி ஆகின்றது. புலி மற்றொன்றை கொன்று புசிக்கும் போது அதுக்கு ஆனந்தம் அறிகின்றது. அதே சமயத்தில் தனக்குள் அறக்க உணர்கொண்டு மற்றொன்று தனக்குள் வந்து புசித்திடாது, தடுத்து நிறுத்துகின்றது. தன் பசி தீரும் வரையும் பசி தீர்ந்தால் எழுந்து சென்று விடுகின்றது. அதுவே இதை போன்ற நிலைகள் பின் மறுபடியும் ஆவேசம் கொண்டு தாக்கி தன் உணவை எடுத்துக்கொள்ளும் சக்தி வருகின்றது. ஆகவே மனிதனின் வாழ்க்கையில் நாம் இந்த உடலில் நாம் எந்த தவறினை செய்கின்றோமோ அதை நுகர்கின்றோமோ அது நம் உடலுக்குள் இந்திரிகமாக மாறி நம் உடலே அழித்திடும் பால்படும் நிலை வந்துவிடுகின்றது. ஒருவனை பழித்து பேசியோ தொல்லைகள் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் கொண்டாலும் அல்லது பழித்து பேசி அது பழிதீக்கும் உணர்கொண்டு பிரிந்து ஒருவரை ஒருவர் செய்கின்றார் என்று நாம் உற்று பார்த்தாலும் அதன் உணர்வை நாம் நுகர்ந்தார், நாம் தவறு செய்யவில்லை. ஆனால் பிரிவு ஒருவன் இதை போன்ற தவறுகளை செய்கின்றான், தவறின் வாழ்க்கையை வாழ்கின்றான் என்றாலும் நாம் தர்மத்தின் அல்லது நாம் நியாயத்தின் அடிப்படையில் கொண்டு நாம் சார்ந்த உணர்வொன்று உற்று பார்த்தோம் என்றார் அந்த உணர்வின் தன்மை நமக்கு ஊக்குகின்றது. அதே உணர்வின் இந்திரியமாக மாறி நம் உடலுக்குள் அந்த தவறு செய்யும் உணர்வுகள் விளைந்து விடுகின்றது. வேடிக்கை பார்த்தாலே இப்படி வருகிறது என்றால் ஒருவனை தொல்லை கொடுத்து அதனால் நாம் ரசிக்கும் தன்மை வந்தால் ஒருவனுக்கு தொல்லை கொடுக்கும் போது அவன் வேதனைப்படுகின்றான். வேதனை உணர்வை நாம் நுகர்ந்தால் வேதனை உருவாக்கும் அணுக்கள் நமக்குள் உருவாகி நம் உடலுக்குள் இருக்கும் நல்ல குணங்களை கொன்று புசித்து வரும். ஆகவே நாம் எதை எண்ணுகின்றோமோ அவை அனைத்தும் எதை நினைக்கின்றோமோ எதை பார்க்கின்றோமோ அந்த உணர்வினை நமக்குள் அது உருவாக்கி விடுகின்றது நமது உயிர். இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீள்தல் வேண்டும் என்பதற்காக குரு நமக்கு மா மகிழ்ச்சி ஈஸ்வராய குருதேவர் அனுபவ ரீதியில் என்னை அதன் வழியில் அனுபவ ரீதியில் தெரிந்து கொள்ளும் நிலையும் அங்கே இதை போன்ற மடிந்தவர்கள் ஆன்மாக்கள் ஆவேச நிலைகள் கொண்டு இதே போல அசுர பேய்கள் கொண்ட பூதங்களாகவும் அசுர உணர்வு கொண்டவராகவும் அவர்களுக்குள் வாழும் உடலுக்குள் சென்று அவர்களையும் நல்வழிப்படுத்தாது அசுர உணர்வுகளை இயக்கி அந்த மனிதன் என்ற நிலைகள் மனிதன் ஆகியும் அவர்கள் அசுர உணர்வு கொண்டே மீண்டும் மிருக நிலைகளுக்கு எவ்வாறு உருவாகிறது என்ற நிலை காட்டுகின்றார். இவ்வாறு அவர்கள் கையிலே சிக்கப்படும் போது சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் போது குரு நம்மளுக்கு இத்தகைய நிலைகள் எங்கே இருந்த மனைவியை உடல்நலம் பெற செய்துவிட்டு நான் சொல்வதை கேட்கிறாயா என்று கேட்டுவிட்டு என்னை அவருடன் அழைத்து சென்று காடு மேடெல்லாம் அலைய செய்து அதே சமயத்தில் இத்தகைய அசுர குணம் கொண்ட காட்டு வாசியிடம் சிக்கி கொண்ட பின் என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது என்றால் நாம் இங்கே வந்துவிட்டோம், இங்கே குடும்பத்தில் அசுர குணங்கள் கொண்டாலும் ஒருவருக்கொருவர் பற்றுடன் எப்படி வாழ்கின்றார், ஆகிய அவர்களை குடும்பங்கள் வாழ்வதற்காக நரபலியிட்டு அதன் வழி கொண்டு அவர் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றனர். நாம் சார்ந்த குணம் கொண்டாலும் நம்முடைய குழந்தைகளை காக்காது, நாம் இப்படி இருக்கின்றமே அவருடைய குணங்கள் எவ்வாறு இருக்கும், அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்று ஒரு நிலை வருகின்றது. சரி, இத்துடன் மடிந்து விடுவோம் என்ற நிலைகளும் வருகின்றது. ஆகவே அப்போது குருநாதர் கொடுத்த சக்தியை நாம் நினைவுக்கே வரவில்லை. ஆக இத்தகைய தீமைகள் நிலைகள் இருந்தால் அதை விடுபடுவது எப்படி என்ற நிலையை கொடுத்திருப்பினும் அதிலிருந்து விடுபட முடியாத நாம் சிக்கிக்கொண்டமே என்ற எண்ணமும் தன் குடும்பத்தின் நிலைகள் எப்படி ஆகுமோ, குழந்தையுடைய நிலைகள் என்ன ஆகுமோ என்ற நிலைகள் வேதனைப்படுகின்றன. அப்போதுதான் குருநாதர் அடிக்கடி இந்த பாடலை பாடுவார். இத்தகைய சிக்கலான நேரங்கள் மனமே இனியாகிலும் மயங்காதே, கொல்லா மானிட வாழ்க்கையில் தயங்காதே, பொன்னடி பொருளும் இப்பூமியின் சுகமோ மின்னலை போலே மறைவதை பாராய், மனமே இனியாகிலும் மயங்காதே, கொல்லா மானிட வாழ்க்கையில் தயங்காதே, நேற்றிருந்தாகின்று இருப்பது மிகமோ, நிலையில்லா இவ்வுலகம் சதமாமோ, நிலையில்லா இவ்வுலகம் சதமாமோ, பொன்னடி பொருளும் பூமியில் சுகமோ, மின்னலை போலே மறைவதை பாராய், மின்னலை போலே மறைவதை பாராய், மனமே இனியாகிலும் மயங்காதே மயங்காதே. இப்ப நீ கட்டுண்டு கிடக்கின்றாய், ஆனால் அங்கே எண்ணத்தின் தன்மை கொண்டு நீ இயங்குகின்றாய், ஆனால் இங்கு விடுபட்டு செல்லவில்லை என்றால் உன் உடலும் இங்கே நிற்பதில்லை, காக்க வேண்டிய எண்ணமும் காக்க முடியவில்லை. இங்கே இந்த உடலை அழித்து விட்டால் இந்த நினைவை கொண்டு உன் ஆன்மா இந்த உடலை விட்டு சென்ற பின் யார் மேல் பற்றுகொண்டையோ அவர் உடலை தான் சேரும், பின் இங்கே படும் துயரத்தை அங்கே ஊற்றும், அந்த உடலை அழிக்கும், காக்கும் நிலையும் தவறுகின்றது, அவர் காக்கவும் முடியவில்லை. ஆகவே தன் உணர்வின் தன்மை இவ்வாறுதான், உலகில் மனிதன் வாழ்ந்த பின் இவ்வழியே நடைபெறுகின்றது, இவ்வழியே வாழ்கின்றனர். இதை போன்ற நிலைகளிலிருந்து நீ எவ்வாறு இதை மீள வேண்டும் மீட்ட வேண்டும் என்பதனை காட்டுவதற்குத்தான் இவ்வாறு செய்தான். காரணம், நாம் இந்த நேரத்தில் நான் கொடுத்த அரும்பெரும் சக்தியை நீ ஏன் பயன்படுத்தவில்லை, ஆக இந்த உடலின் இச்சை உன்னில் வரப்படும் போது நீ காக்கும் உன்னை காக்கும் நிலையே இல்லை என்றால் நீ பிரிதொருவரை எவ்வாறு காக்கப் போகின்றாய் என்று அங்கே தெளிவுரை ஊற்றினார். பின் அவர் அந்த குருநாதர் அந்த உணர்வு ஒளிகள் வந்த பின் நினைவு வருகின்றது. அப்போதுதான் அந்த துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தி நான் பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி பெற வேண்டும், சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தி பெற வேண்டும் என்று இயங்கினேன். அந்த உணர்வினை குருவை எண்ணி அந்த உணர்வை வலுப்பெற்ற பின் நினைவினை செலுத்தினேன். அவர்கள் அறியாத இருளிலிருந்து விடுபட வேண்டும், உண்மையின் உணர்வுகள் அறிய வேண்டும் என்ற உணர்வினை பார்த்தேன். ஏனென்றால் அப்போது குருநாதர் இத்தகைய தீமை வந்தால் அவர் ஒரு சொல்லை சொல்லியிருந்தார். அந்த சொல்லை சொல்லி ஒரு மரத்தை விரலை நீட்டி இந்த மரத்தை நீ வீழும்படி செய் என்றார். அதே போல அவர் சொன்ன சொல்லை வைத்து இந்த மரம் வேருடன் சாய்கின்றது. இதே போல இந்த உணர்வினை இவர்கள் அறியாத நிலைகள் செயல்படும் நிலைகள் அந்த அறிவிலிருந்து மீள வேண்டும். அந்த தீமையான உணர்வுகள் அகன்றிட வேண்டும். அவன் உண்மையின் உணர்வை அறிய வேண்டும் என்ற மன உறுதி கொண்டு உன் கண்ணின் பார்வையை செலுத்து என்று இந்த பாடலை பாடியத்தின் ஆகி இதிலிருந்து நீ மீள்வதற்கும் அதை மீளை செய்வதற்கும் இவர்களையும் மீட்டுகின்றாய். அருளின் உணர்வை உனக்குள் பெருக்குகின்றாய். இவர் செய்யும் தீமையின் உணர்வு உனக்குள் உருவாகாதபடி தடுக்கின்றாய். ஏனென்றால் அந்த தீமையின் உணர்வு தனக்குள் வளர்ந்தக்கும் இந்த உணர்வின் நிலை கொண்டு உடலை விட்டு சென்றக்கும் காக்க வேண்டியவன் காக்க முடியாது சென்று விடுகின்றது. அதே சமயத்தில் தீமை செய்வோனையும் மாற்ற முடியாது போய் விடுகின்றது. ஆனால் உன்னுடைய செயல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதுதான். அப்போது அந்த உணர்வின் தன்மை எடுத்து குரு கொடுத்த நினை கொண்டு இவருடைய எண்ணங்கள் தீமையின் எண்ணங்கள் வீழ்ந்திட வேண்டும். உண்மையின் உணர்வுகள் அறிதல் வேண்டும். ஆக பாவ நிலை என்ற உண்மை உணர்தல் வேண்டும். அவனுக்குள் அவன் எனத்தை எப்படி காக்க வேண்டும் என்று அப்போதுதான் அவர்களுக்கு ஆசி கொடுத்து அந்த உண்மையின் தன்மை கொண்டு சிறிது நேரம் அவர்கள் அசாமிய பாஷை எனக்கு தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த உணர்வின் தன்மை கொண்டு என் அசாம் பாஷை அந்த காட்டு மலைப்பாய்ந்திய பாஷைகள் எனக்கு தெரியாது. ஆக குருநாதர் அந்த உணர்வின் ஒளிகளை எழுப்புகின்றார். அதே உணர்வுகள் அங்கே அவருடைய உணர்ச்சிகள் தூண்டுகின்றது. அனைவரும் பாத நமஸ்காரம் செய்கின்றனர். ஆகவே எதை கொடுக்க வேண்டும் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற சிறிது நேரம் நாம் மௌனமாக தியானம் இருந்த பின் இந்த உணர்வுகள் அவர் உணர்வுக்குள் பதிய செய்து அதன் அறிவாக அங்கு இயக்க செய்து பின் நான் அந்த பகுதிகளுக்கு செல்லும் போது எனக்கு வழிகாட்டியாக வந்து அமைத்தனர். ஆகவே அந்த அறுவடியும் பெற முடிகின்றது. இவர் அகங்காரத்தை அழிக்கவும் முடிகின்றது. பாசத்தின் நிலை கொண்டு அந்த மக்களுக்கு அவர்களுக்கு அருஞானம் பெற வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் தெரிந்த நிலைகள் பெற வேண்டும் என்ற உன் குழந்தைகள் எண்ணங்களில் உன் குடும்பத்தின் எண்ணங்கள் அவர்களுக்கு நல்ல உணர்வு கிடைக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கைக்கு தக்க வழி அமைக்கும் உணர்வுகள் அவங்களுக்குள் தொழில் தெரிந்திட வேண்டும் என்று உணர்வை எண்ணினார். அதன் வழி அவர்களை காக்க நிலையும் நீ இங்கிருந்து அவர் காக்க முடியாது. காக்கும் உணர்வை இங்கிருந்து பார்க்கலாம். நண்பனுக்குள் ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு பறிவு கொண்டு இருந்தால் நன்மை என்று செய்திருந்தால் விக்கல் என்ற நிலை வருகின்றது. தீமை என்ற நிலையை செய்தால் குறைகின்ற நிலை ஓடுகின்றது. நமக்குள் தடைப்படும் நிலைகள் வருகின்றது. ஒருவருக்கொருவர் பழிவீக்கும் உணர்வு பெற்றால் ஒரு கார் ஓட்டி சென்றாலும் எனக்கு தீங்கி செய்தால் இவன் உருப்படுவானா என்று சொல்லப்படும் போது இந்த உணர்வு தாக்கப்பட்டு இரண்டும் இடைமறித்து இவன் சிந்திக்கும் தன்மை இழக்கப்படும் போது ஆக்ஷன் ஆகின்றது. அதே சமயத்தில் உணவு உட்கொள்ளும் போது எனக்கு துரோகம் செய்தான் இவன் உருப்படுவானா என்றால் அந்த உணர்வின் தன்மை பொறை ஓடுகின்ற ஒரு பருக்கு நுரையீரலுக்குள் சென்றார் அவன் கொடும் நோயாக நாளடைவில் மடியும் தன்மையை வருகின்றது. ஒரு நாள் பொறை என்று இருக்கலாம். அடுத்த கணம் பல அந்த ஒரு பருக்கையோ ஒரு பொருளோ வந்த நுரையீரலுக்குள் சென்று விட்டால் மிகவும் கடினமாகி விடுகின்றது அவன் வாழ்க்கை. இதை போல கடும் நோய்கள் மனிதனுக்கு மனிதன் என்னும் நிலை வருகின்றது. இதை போல உன் உணர்வின் தன்மை உன் உடலின் சரீரம் கொண்ட அவர்களுக்கு அறுவடி கிடைக்க வேண்டும். மனபலம் பெற வேண்டும். மகிழ்ச்சியின் அருள் உணர்வு பெற வேண்டும். அவர்கள் அறிந்துணர்ந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்ற எண் உனக்கு கொடுத்த இந்த உணர்வின் சக்தி இவ்வாறு நீ சீராக பயன்படுத்தேன். இதை போல குரு கொடுத்த அருளின் உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்து கொண்ட பின் வாழ்க்கை எத்தகைய தீமை என்றாலும் அந்த தீமையை நீங்கள் உங்க உடலுக்குள் பதிவாகாதபடி ஒருவர் தீங்கின் நிலையை அதிகமாக செய்து கொண்டே இருக்கிறார் நம்ம மனம் தாங்கவில்லை என்றால் வேறு ஒன்றும் செய்ய வேண்டியில்லை. சும்மா கேட்டுக்கொண்டே இருங்க. அவர்கள் எதையெல்லாம் கெட வேண்டும் என்று எப்படியெல்லாம் சொல்லுகின்றனரோ அதை திருப்பி நீங்களே அனுபவித்து அதன் வழியில் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் போர் உங்களுக்குள் அது வராது. தீங்கி செய்வோர் உணர்வை நமக்குள் நுகர்ந்தால் அந்த தீங்கின் உணர்வு இந்திரியமாகி அதன் உணர்வு அணுவாகும் போது அந்த உணர்வின் உணர்ச்சிகள் உணவாக எடுக்கும் போது அதே பேச்சு அதே சொல் அதே நிலையும் நமக்குள் அந்த தீங்கின் அணுக்கள் என்று நமக்கு தீங்கான அணுக்கள் உருவாகி நம் உடலையும் பால் படித்துவிடும். இதை போன்ற நிலைகளிலிருந்து விடுபட யார் எத்தகைய தீவைகளுடைய நிலையில் பேசினாலும் நீ பேசுவது நீ சொன்னது நீ கேட்டது எல்லாம் நீ எதையெல்லாம் கெட வேண்டும் என்று எண்ணுகின்றாயோ அவையெல்லாம் உனக்குள்ளே அனுபவித்து தெரிந்து கொள். அதுவே உனக்கு சிறந்ததாக இருக்கும் என்ற நிலையும் சொல்லிவிட்டு நாம் அடுத்த கணம் அவர்கள் அறியாத இருந்து விடுபடல் வேண்டும். பொருள் காணும் நிலைகள் பெற வேண்டும் என்ற நமக்குள் அந்த உணர்வின் தன்மை படைத்தல் வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கேட்ட உணர்வு நமக்குள் இருந்து அவர்கள் அறியாமலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வும், நல்ல ஒழுக்கத்தின் தன்மை அங்கு வர வேண்டும் என்றும், பண்பின் உயர்வு அங்கு வர வேண்டும், பண்பின் நிலைகள் கொண்டு அவர்கள் வளர வேண்டும் என்ற உணர்வை நாம் எண்ணத்தால் எண்ணிவிட்டால், இந்த நினைவின் ஆற்றல் நமக்குள் பண்பு கொண்ட உணர்வின் அணுக்களை வளர்க்கவும், நமக்குள் சொல்லும் செயலும் உடலின் நிலைகளின் நன்மைகள் இருக்கும் நிலைகள் வரும். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் குரு காட்சி அறுவடி பலகாலம் பல நிலைகளில் மலைகளிலும் காடுகளிலும் துயரப்பட்டு உண்மையின் இயக்க உணர்வு எவ்வாறு இயக்குகின்றது, நாம் நுகர்ந்ததை உயிர் எவ்வாறு ஐந்து இந்திரியமாக மாற்றுகின்றது, இந்த லோகமாக நம் உடல் மாறுகின்றது, அதிலே அந்த அணுவின் தன்மை வாரிவிட்டால் பிரம்மனாக உருவாக்கி தன் இனத்தின் தன்மை எப்படி பிறக்கின்றது, அதே சமயத்தில் தன் உடலுக்குள் இந்த சிவம் எப்படி உருவாகிறது என்ற நிலையில் விஷ்ணு வரம் கொடுக்கின்றான். ஆனால் இந்திரனும் அதனை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுகின்றான். பிரம்மனோ அவன் வழிப்படி அதன் உருவாக்குகின்றான். நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ இதுதான் ஜபம் என்றும், பலகாலம் ஆக பிரம்மனை நோக்கி தவம் இருந்தான் என்று சொல்வார். நாம் எதனை எண்ணி இயங்குகின்றோமோ அதுவே பிரம்மமாக மாறுகின்றது, அதன் வலிவே ஒன்றாக கூறுகின்றது. இப்ப நாம் குழம்பு வைக்கிறோம் என்றால் அந்த குழம்புக்கு காரத்தின் தன்மை அதிகமாக போட வேண்டும் என்று எண்ணினால் காரத்தை போட்டு விடுகின்றோம், சுவை கெட்டு விடுகின்றது. ஆகவே ரசித்து சாப்பிடும் தன்மை இழந்து விடுகின்றது. ஒரு குழம்பிலே உப்பை போட்டுவிட்டால் அது தன்னை சுவைத்து சாப்பிட முடியும் முடியாத நிலை வருகின்றது. நமக்குள் பல உணர்வு கொண்டு தீமை செய்யும் உணர்வுகள் மகிழ்ச்சி பெறும் எண்ணுகளை தடைப்படுத்தும் போது மகிழ்ச்சி பெற்று உணர்வு வழியாக மாற்றிய அரு உணர்வை நமக்குள் நுகர்ந்து இது சமப்படுத்தல் வேண்டும். இதனை உணர்வை அதிகமாக பெருக்கி நமக்குள் சிறுமையும் தீமையும் விளைவிக்கும் அணுத்தன்மைகளை குறைத்திடல் வேண்டும். இதுவே நம் குரு காட்டிய நிலைகள் கொண்டு எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை உங்களுக்குள் பதிவாக்கி நினைவுகொள்ளும். ஒருவர் ஏசினால் பேசினால் வேதனைப்பட்டால் அதை நமக்குள் பதிவாக்கினால் மீண்டும் நினைவாக்கப்படும் போது நாம் அவர்கள் எதை துயரப்பட்டாலும் அதே உணர்ச்சியில் நம்மளை தூண்டுகின்றது, அது எண்ணங்கள் வளர்கின்றது. இதே போல உங்களின் தீமைகள் என்று வரும்போது உங்களுக்குள் தீமை வளர்ந்தாது, அதை தூய்மைப்படுத்தி உணர்கொண்டு தூய்மைப்படுத்தி இந்து ஒளியின் சரீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரம், அதனை கவர்ந்து சென்றோர் சப்தரிஷி மண்டலங்களாக இந்து துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த அருள்வழியை நாமும் பெறுவோம். குருகாட்சி அருள்வழியை செல்வோம். நமக்கு இருள் புகாது தடுப்போம். இரு சூழல் நிலைகள் கொண்டு பகைமர்கள் புகற்றினால் அல்லது அவர்கள் செய்வதை பார்த்தால் அந்த தீமைகள் நமக்குள் புகாது, அவர்களும் நல்வழி பெற வேண்டும் என்று இயங்கும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன்.